ஓம் சாந்தி. 23/11/2014 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் 6/1/1979 மதுபன். சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்ச ஆத்மாக்களின் நடைமுறை வாழ்க்கையின் தாரணையின் அடையாளம் என்று பாப்தாதா சூட்சும வதனத்தில், குழந்தைகள் முன்னேறும் கலைக்கான முயற்சி செய்யும் விஷயத்தின் மீது ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தனர். அதில் இரண்டு விதமான குழந்தைகளை பார்த்தனர். ஒன்று, முதல் தரமான முயற்சியானது சூரிய வம்சத்து தேவதா ரூபத்தில். அடுத்து இரண்டாவது தரமான சந்திரவம்ச க்ஷத்ரிய ரூபத்தில் இருவர்களின் நிலை மற்றும் வேகம் இரண்டிலுமே வித்தியாசம் இருந்தது. இருவர்களின் எண்ணமும் சம்பூர்ண நிலையின் இலக்கை சென்றடைவதற்காகத்தான் இருந்தது. மேலும் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் முதல் நம்பர், அதாவது சூரிய வம்சத்தினரின் எண்ணம் மற்றும் சொரூபத்தில் அதிக வித்தியாசம் இருக்கவில்லை. இரண்டாம் நம்பர் சந்திரவம்சிகளின் எண்ணம் மற்றும் சொரூபத்தினுடைய அதிக வித்தியாசம் இருந்தது. எண்ணம் 100% சக்திசாலியானதாக இருக்கும் போது சொரூபம் சில நேரம் 75%, சில நேரம் 50% என்று இந்த அளவு வித்தியாசம் இருந்தது. சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் மாஸ்டர் ஞான சூரியனாக, அதாவது சக்திசாலியான நிலை, அதாவது விதை ரூபத்தில் இருக்கிறார்கள். மேலும் இரண்டாம் நிலை அவ்யக்த ஃபரிஷ்டா நிலையில் அதிகமான நேரம் நிலைத்திருந்தார்கள். சந்திரவம்சத்தினர் ஞானசூரியனுக்கு சமமான விதை ரூப நிலையில் குறைவாகவே நிலைத்திருக்க முடிந்தது. ஃபரிஷ்டா ஸ்வரூபத்தில் அநேக விதமான மாயாவின் தடைகளோடு யுத்தம் செய்து வெற்றி அடையும் நிலையில்தான் அதிகமாக இருந்தார்கள். சில நேரம் வீணான எண்ணங்களில், சில நேரம் பிரச்சனையின் ரூபத்தில் மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கான கடின உழைப்பில் அதிகமான நேரம் இருந்து கொண்டு, ஒரு மணி நேரத்து கடின உழைப்பிலிருந்து அரை மணி நேரமோ அல்லது 15 நிமிடமோ தான் வெற்றியின் அனுபவம் செய்கிறார்கள். எனவே முயற்சி செய்யும் கடின உழைப்பை செய்து செய்து சில நேரம் களைப்படைந்து விடுகிறார்கள், சில நேரம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள், சில நேரம் ஓடுகிறார்கள். சில நேரம் ஓடுபவர்களை பார்த்து ஓட விரும்புகிறார்கள், ஆனால் ஓட முடியவில்லை. தந்தையின் ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் செய்வதில் அறகுறையான நிலை வரை சென்றடைந்து, அதாவது 50-50 நிலையில் இருக்கின்றனர். எப்படி தந்தை சுகக்கடலாக இருக்கிறாரோ அப்படி நான் சுகஸ்வரூபமானவன் என்று வர்ணனை என்னமோ செய்கிறார்கள், ஆனால் எப்பொழுதும் சுகத்தின் அனுபவம் ஏற்படுவதில்லை. சம்பூர்ண சுகத்தின் அனுபவம் சில நேரம் இருக்கும், சில நேரம் இருப்பதில்லை. எப்படி சந்திரனில் பிறை வளர்ந்து கொண்டு மற்றும் தேய்ந்து கொண்டும் இருக்கிறதோ, அதேபோல் சந்திரவம்சத்தினர் சில நேரம் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தில் சம்பூர்ண நிலையின் அனுபவம் செய்கிறார்கள். சில நேரம் தன்னை சம்பூர்ண நிலையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். சில நேரம் துணையை பெறுவதற்கான நினைவின் நிலையிலிருந்து முறையிடும் நிலையில் வந்துவிடுவார்கள். சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் தந்தையின் துணை மற்றும் அனைத்து உறவுகளின் அனுபவங்களில் நிறைந்து மூழ்கியிருப்பார்கள். 2. சூரிய வம்சத்தினர் ஏறும் மற்றும் இறங்கும் கலையை மாறி மாறி வரமாட்டார்கள். எப்பொழுதும் ஏறும் கலையையே அனுபவம் செய்வார்கள். எப்படி சூரியன் எப்பொழுதும் பிரகாச சுரூபத்தில் அனுபவம் ஆவது போன்றிருப்பார்கள். கலைகளின் ஏற்றம் இறக்கம் என்ற இந்த குழப்பத்தில் வரமாட்டார்கள். சில நேரம் 14 கலைகள் நிறைந்த நிலை, சில நேரம் 8 கலைகள் நிரம்பிய நிலை. அப்படி இந்த அளவு வித்தியாசம் இருக்காது. 3. சூரிய வம்சத்தினரின் எதிரில் மாயா மேகம் மாதிரி அவசியம் எதிரில் வருகிறது. ஆனால் மேகம் வருகிறது மற்றும் சென்று விடுகிறது. 4. சூரிய வம்சத்தினர் தன்னுடைய சுரூபத்தை எப்பொழுதும் சமமாக வைத்து கொண்டு மேகத்தை பார்த்து பிரகாசம் குறைவதில்லை. எப்பொழுதும் தன்னுடைய தன்னையின் குணத்தினால் சாக்கார ரூபத்தில் குணங்களின் அனுபவிகளாக இருக்கிறார்கள். மேலும் மற்றவர்களின் எதிரில் பிரத்யக்ஷம் ஆகிறார்கள். 5. சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரியாக தன்னை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக அனுபவம் செய்வார்கள். 6. சூரிய வம்சத்தினரின் ஒவ்வொரு அடியும் சாக்கார பிரம்மா பாபாவின் காரியம் என்ற ஒவ்வொரு அடிக்கு பின்னால் அடியெடுத்து வைப்பவராகி, அதாவது செய்யும் காரியம் மற்றும் முயற்சி செய்வதின் வேகத்தில் சாக்கார பிரம்மா பாபாவிற்கு சமமாக இருப்பார்கள். 7. சூரிய வம்சத்தினரின் முதல் அடி பின்பற்றுவதாக இருக்கும். மனம் புத்தி சமஸ்காரத்தில் எப்பொழுதும் தந்தையின் எதிரில் சமர்ப்பணமாவார்கள். எப்படி பிரம்மா பாபாவிடம் விசேஷத்தை பார்த்தீர்கள்? இதே மகா தியாகத்தினால் அவருக்கு மகான் பாக்கியம் கிடைத்தது. 1. சம்பூர்ண பரிஷ்டா ரூபம் மற்றும் 1. உலக மகாராஜன் ஆகிறார். 8. சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் நிச்சய புத்திக்காக பிரத்யக்ஷ நிலையாகிய எப்பொழுதும் கவலையற்று, மேலும் தன்னை ஒவ்வொரு கல்பத்திலும் அவசியம் வெற்றியடைபவராக அனுபவம் செய்வார்கள். 9. சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் உலகிற்கு நன்மை செய்யும் பொறுப்பை செய்து கொண்டே எவ்வளவு பெரிய பொறுப்போ அந்த அளவு டபுள் லைட் நிலையிலும் இருப்பார்கள். 10. சூரிய வம்சத்தினர் தமது உள் உணர்வு மற்றும் அதிர்வலைகளின் கிரணங்கள் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு சுய நினைவில் நிலைத்திருப்பதற்கான அனுபவத்தை செய்விப்பார்கள். 11. சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் தனக்கு கிடைத்திருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் சுயநலமாக, அதாவது தனக்காக அன்றி அனைவருக்கும் வழங்கும் மகாதானி மற்றும் வரதானியாக இருப்பார்கள். 12. சூரிய வம்சத்தினருக்கு விசேஷமாக 2 அடையாளங்களின் அனுபவம் இருக்கும். 1. எப்பொழுதும் சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருந்து வாணியில் வருவார்கள், அதாவது பேச்சில் வருவார்கள். 2. தன்னுடைய மனநிலையில் எப்பொழுதும் சுயமரியாதை, பேச்சு மற்றும் சேவையில் பணிவிருக்கும், அதாவது பணிவு மற்றும் சப்தத்திலிருந்து விலகிய நிலை ஆகிய 2 அடையாளங்களின் அனுபவமாகும். அதே போலவே சந்திர வம்சத்தினரின் அனைத்து விஷயங்களும் சில நேரம் அப்படியும் சில நேரம் வேறு மாதிரியும் 50-50 இருக்கும். சில நேரம் 100 மணிகளுக்கு சமமாக பிரகாசமாக இருக்கும். சில நேரம் தன்னுடைய பலஹீனங்களின் மாலையை தந்தையின் எதிரில் அடிக்கடி ஜபித்து கொண்டே இருப்பார். சில நேரம் சக்தி நிறைந்தவராக, சில நேரம் வீணான நிலையில் இருப்பார். சில நேரம் மகான், சில நேரம் சாதாரணம். சில நேரம் தன்னை அதிகாரம் நிறைந்தவர்களாக, அதாவது மகாவீரர்களாக அனுபவம் செய்வார்கள். சில நேரம் ஆதாரம் ஏதாவது கிடைத்தால், உதவி கிடைத்தது என்றால் முன்னேறி செல்லலாம் என்று கூறுவார்கள். இப்படியாக நொண்டி நொண்டி நடந்து செல்பவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது நான் எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள். சூரிய வம்சத்தினராக இருக்கிறேனா, அல்லது சந்திர வம்சத்தின் நிலையை கடந்து சூரிய வம்சத்தின் மதில் சுவர் வரை வந்து சேர்ந்திருக்கிறேனா, அல்லது சந்திர வம்சத்திலேயே இருக்கிறேனா? மதில் சுவர் வரை வந்து சேர்ந்திருப்பவர்கள் சில நேரம் சூரிய வம்சத்தின் நிலையில் உயரம் தாண்டி வந்து விடுவார்கள். சில நேரம் சந்திர வம்சத்தில் இருக்கிறார்கள். மேலும் இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சோதனை செய்யுங்கள். மதில் சுவரை தாண்டி சூரிய வம்சத்தினராக ஆகுங்கள். புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும் என்று? நல்லது. அந்த மாதிரி தன்னை எப்பொழுதும் சூரிய வம்சத்தின் அதிகார உரிமையுள்ளவராக ஆகக்கூடிய, தன்னையின் ஒவ்வொரு அடிமேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய, தன்னையை போன்று எப்பொழுதும் ஃபரிஷ்டா ரூபத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியனாகி உலகிற்கு தன்னுடைய பிராப்திகளின் கிரணங்கள் மூலமாக இருளிலிருந்து ஒளிமயமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி மாஸ்டர் ஞானசூரிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குஜராத்திற்கு சகஜயோகி என்ற வரதானம் கிடைத்திருக்கிறது. குஜராத்தின் பூமி சாத்விகமானதாக இருக்கும் காரணத்தினால் ஏற்கனவே தயாராகியுள்ள பூமியாக இருக்கிறது. ஏற்கனவே தயாராக உள்ள பூமியில் விதை விதைப்பதினால் எளிதாக பழம் கொடுக்கிறது. சகஜ யோகிக்கான வரதானம் நாடகத்தின் அனுசாரம் கிடைத்திருக்கிறது. இதே வரதானத்தை நினைவில் வைத்து கொண்டே தானும் சகஜ யோகியாகி பிறரையும் சகஜ யோகி ஆக்குங்கள். எப்பொழுதும் வெற்றி கொடி கையில் இருக்கட்டும். இப்பொழுது அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களை தொடர்பில் கொண்டு வாருங்கள். அவர்கள் மூலமாக சேவையின் ஒளி வெகு தூரம் பரவட்டும். ஞானத்தின் கணக்குப்படி விசேஷ நபர் இல்லை, ஆனால் உலகின் கணக்குப்படி யார் விசேஷ நபராக இருக்கிறாரோ அவருக்கு சேவை செய்யுங்கள். இதன் மூலம் செய்தித்தாள், வானொலி மற்றும் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களாகவே நாலாபுரங்களிலும் இந்த செய்தியை பரப்புவார்கள். அந்த மாதிரி யாராவது விசேஷ ஆத்மாக்களை உருவாக்குங்கள். அவருடைய வார்த்தைகள் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படட்டும். பாப்தாதா எப்பொழுதுமே இதை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பிற்கு நடைமுறையில் பதில் அளிக்க வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது, மேலும் சேவை செய்ய வேண்டியது அதிகமாக உள்ளது. இப்பொழுது சேவை செய்யும் முறை அந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு முறை சுற்றி வருவதினால் அநேகர்களுக்கு நன்மை ஏற்படட்டும். இப்பொழுது அந்த மாதிரி வேகம் வேண்டும். ராஜ்ய அதிகாரியோ தன்னுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டே இருப்பார். ஆனால் செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு புகாரும் தீர்வு தரப்படாமல் இருந்துவிட வேண்டாம். நல்லது. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. 1. விதை ரூப நிலை மூலமாக முழு உலகத்திற்கும் சேவை. விதை ரூப நிலை அனைத்தையும் விட சக்தி நிறைந்த நிலையாகும். அதற்கு பிறகு அனைத்தும் வரிசை கிரமமான நிலையாகும். இந்த நிலை லைட் ஹவுஸின் காரியம் செய்கிறது. முழு உலகத்திற்கும் லைட்டை பரப்புவதற்கு பொறுப்பாகிறது. எப்படி விதை மூலமாக இயல்பாகவே முழு மரத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ, அதே போன்று எப்பொழுது விதை ரூப நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது தானாகவே உலகத்திற்கு லைட் என்ற தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எப்படி லைட் ஹவுஸ் ஒரு ஸ்தானத்திலிருந்து கொண்டே நாலாபுரங்களிலும் தன்னுடைய லைட்டை பரப்புகிறதோ, அதே போன்று லைட் ஹவுஸ் ஆகி உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய, முழு உலகத்திற்கும் தன்னுடைய லைட்டை பரப்புகின்ற சக்திசாலியான நிலை வேண்டும். எப்படி ஸ்தூலமான லைட்டின் பல்ப் அதிக வாட்ஸ் உள்ளதாக இல்லை என்றால் நாலாபுரங்களிலும் அதன் மூலம் லைட் பரவ முடியாது. 0 வாட்ஸ் கொஞ்ச தூரம் குறிப்பிட்ட இடம் வரை செல்லும். அப்படி இப்பொழுது வெறும் பல்ப் ஆகாமல் லைட் ஹவுஸ் ஆகுங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி. தற்சமயம் எல்லைக்கப்பாற்பட்ட சேவையின் தேவை உள்ளது. ஏனென்றால் எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தின் பரிவர்த்தனை ஏற்பட வேண்டும். உலக பரிவர்த்தனை செய்வதற்காக முதலில் தன்னுடைய பரிவர்த்தனையை செய்ய வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகிற்கு நன்மை ஏற்படட்டும் என்ற நினைவு இருக்க வேண்டும். 2. எப்பொழுதும் சம்பந்தமாக அதாவது நிறைவாக இருக்கும் ஆத்மாக்களின் அடையாளங்கள். யார் எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களினாலும் நிறைந்திருப்பாரோ அவர் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். திருப்தியின்மைக்கான காரணம் பிராப்தியின்மை. யார் நிரம்பிய ஆத்மாக்களோ அவர்களால்தான் பிற ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும். ஒருவேளை தன்னிடம் குறைவிருக்கிறது என்றால் பிறருக்கும் வழங்க முடியாது. திருப்தி என்றால் சம்பன்ன நிலை. எப்படி தந்தை சம்பன்னமாக இருக்கிறார்? எனவே தந்தையின் மகிமையில் கடல் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். இது சம்பன்ன நிலையை உறுதி செய்கிறது. அப்படி தன்னைக்கு சமமாக மாஸ்டர் கடலாகுங்கள். நதியோ இருந்தும் வற்றிவிடும். சம்பன்ன ஆத்மாக்கள் எப்பொழுதும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். குஷியை தவிர வேறு எதுவும் மனதில் வர முடியாது. திருப்தியான ஆத்மாக்கள் சம்பன்னமாக இருக்கும் காரணத்தினால் யார் மூலமாகவும் தொந்தரவடைய மாட்டார்கள். சம்பந்தத்தில் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு இருக்காது. எந்தவித உளைச்சலும் தடையும் ஒரு விளையாட்டாகவே அனுபவமாகும். பிரச்சனையும் மன மகிழ்ச்சிக்கான சாதனமாகிவிடும். ஏனென்றால் ஞானம் நிறைந்தவராக பார்ப்பார். அவர் எப்பொழுதும் நிச்சய புத்தியுடன் இருக்கும் காரணத்தினால் நிச்சயத்தின் ஆதாரத்தினால் வெற்றி அடைபவராக இருப்பார். எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார். 3. உலக சேவகன் என்று புரிந்து கொள்வதனால் ஒரே ஒரு ரசனையின் அனுபவம். பாப்தாதாவிற்கு எப்பொழுதும் சேவாதாரி குழந்தைகள் நினைவில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தந்தையின் வேலையும் உலக சேவகனுக்கானது. எப்படி தந்தை உலக சேவகனோ அப்படியே குழந்தைகளும் இருக்கிறார்கள். சேவகனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானன் நினைவிருக்கும். அப்படி அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை. இதன் மூலமாகத்தான் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான அனுபவமாகிறது. அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர மற்ற ரசனைகள் சுவையின்றி அனுபவமாகும். ஒரு தந்தையின் ரசனை அனுபவமாகும் காரணத்தினால் எங்கேயும் மன ஈர்ப்பு செல்ல முடியாது. இதுவே செய்ய வேண்டிய முயற்சியாகும். மற்றும் இதுதான் லட்சியமுமாகும். பாப்தாதா அனைவரையும் தீவிரமான முயற்சி செய்பவர்களின் பார்வையோடு பார்க்கிறார். முயற்சி செய்பவராக இருந்தால் கூட லட்சியம் வரை சென்றடைய முடியாது. 4. அனைத்து சம்பந்தங்களின் ரசனையை ஒரு தந்தையிடமிருந்து பெறுபவர்தான் பற்றுதலை வென்றவர். தந்தையை அனைத்து சம்பந்தங்களினால் தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்களா? தந்தையின் சம்பந்தத்தில் மட்டுமில்லை, ஆனால் அனைத்து சம்பந்தமும் தந்தையோடு ஆகிவிட்டது. தன்னுடையவராக ஆக்கியது என்றால் தந்தையினுடையவராக அவரே ஆவது. அப்படி அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். யாருடைய அனைத்து சம்பந்தமும் தந்தையுடன் ஆகிவிட்டதோ அவரிடம் விசேஷமாக என்ன குணம் தென்படும்? அவர் எப்பொழுதும் பற்றுதலற்றவராக இருப்பார். எந்த பக்கத்திலும் பற்றுதல் அதாவது ஈர்ப்பு இல்லை என்றால் மாயாவிடம் தோல்வியும் ஏற்பட முடியாது. அந்த மாதிரி பற்றுதலை வென்றவர் ஆக வேண்டும். அதாவது எப்பொழுதும் தந்தையின் நினைவு சுரூபத்தில் நிலைத்திட வேண்டும். அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தை ஒவ்வொரு நாளும் பாப்தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கும் தானம் கொடுப்பேன் என்ற இந்த நற்சிந்தனையை நினைவில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு சம்பந்தத்தின் சுகத்தையும் பெறுங்கள். அனைத்து சுகங்களின் அதிகாரியாகி பிறரையும் ஆக்குங்கள். அந்த மாதிரி அதிகாரி என்று தன்னை புரிந்து கொள்பவர்கள் எப்பொழுதும் தந்தையை தன்னுடைய துணைவனாக்கி நடந்து கொள்வார்கள். என்ன வேலை இருந்தாலும் ஸ்தூலமான துணைவன் நினைவு வராமல் முதலில் தந்தையின் நினைவு வர வேண்டும். உண்மையான நண்பன் கூட தந்தைதான் இல்லையா? அந்த மாதிரி உண்மையான துணைவனின் துணையை பெற்றீர்கள் என்றால் சுலபமாகவே அனைவரிடமிருந்தும் விலகிய அதே சமயம் தந்தைக்கு பிரியமானவர் ஆகிவிடுவீர்கள். ஒரு தந்தை மேல் பற்றுதல் இருக்கிறது என்றால் மற்றவர்களிடமிருந்தும் பற்றுதலை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். டீச்சர்களுடன் சந்திப்பு. யார் அன்பில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அன்பான ஆத்மாக்கள் என்றால் அந்த மாதிரி அன்பான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவும் எப்பொழுதும் அந்த அன்பிற்கான பிரதிபலனை கொடுக்கிறார். எந்த நேரம் கொடுக்கிறார்? முக்கியமாக அமிர்த வேளையில். அமிர்த வேளையில் சுலபமாக வரதானம் கிடைக்கிறது. பார்க்க போனால் நாள் முழுவதும் பெறுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் அது பிரத்யேகமான நேரமாகும். எப்படி பிரத்யேகமான பருவ காலம் இருக்கிறது இல்லையா? இந்த நேரத்தில் இந்த பொருள் மலிவாக கிடைக்கும். அப்படி சீசன் இருக்கிறது இல்லையா? அப்படி அமிர்த வேளை விசேஷ சீசனாகும். எனவே சுலபமாக பிராப்தியாகிறது. அனைத்து டீச்சர்களும் தடையற்றவர்களாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா? யோகாவின் கோட்டையை உறுதியாக ஆக்குங்கள். விசேஷமாக எப்பொழுது ஏதாவது தடை எங்கிருந்தாவது வருகிறது என்றால் எப்படி உலகளவில் யோகா வைக்கிறீர்கள்? அதேபோல் ஒவ்வொரு மாதமும் முழு ரூபத்தில் நாலாபுரங்களிலும் குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் ஒன்றாக யோகா செய்யுங்கள். முழு மண்டலமும் யோகதானம் கொடுக்கட்டும். அதன் மூலம் கோட்டை உறுதியாகிவிடும். ஏதாவது காரியம் தொடங்குகிறார்கள் என்றால் சுத்தப்படுத்துவதற்கான விதியை கடைபிடிப்பார்கள். அதேபோல் அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் வெற்றியடைபவன் என்ற ஒரே சுத்தமான எண்ணம் இருக்கட்டும். அப்படி இது சுத்திகரணம் செய்வதற்கான விதியாகிவிட்டது. நாலாபுறங்களிலும் ஒன்றாக கூடி கோட்டையை உறுதியாக்குங்கள். பிறகு வெற்றியடைபவர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. வரதானம் எந்த ஒரு சூழ்நிலையும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை மாற்றம் செய்யக்கூடிய அனைவரது ஆசீர்வாதங்களுக்கும் பாத்தியமானவர் ஆகுங்கள். எந்த ஒரு பாதக சூழ்நிலையிலும் புள்ளிஸ்வரூப தந்தை மற்றும் புள்ளிஸ்வரூப ஆத்மா இரண்டின் நினைவிருக்கிறதோ அப்பொழுதுதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன்னை மாற்றம் செய்து முற்றுப்புள்ளி வைப்பதில் முதலில் தன்னை முன்னுக்கு வைக்கிறாரோ அவர் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர் ஆகிவிடுவார். அவருக்கு தனக்குத்தானே ஆசீர்வாதங்கள், அதாவது குஷி கிடைக்கிறது. தந்தை மூலமாக மற்றும் பிராமண பரிவாரம் மூலமாகவும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஸ்லோகன் எந்த எண்ணத்தை உருவாக்குகிறீர்களோ அதில் இடையிடையே திடத்தன்மையின் முத்திரையை இட்டீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.